அஸ்ஸலாமு அலைக்கும். அவசரமாக அழைக்கப்பட்ட மற்றும் ஒரு இந்த ஊடக சந்திப்புக்கு வந்திருக்கின்ற ஊடக பிரதிநிதிகள் அனைவரையும் மனநலாட்சிக்கான தேசிய முன்னணி சார்பாக வரவேற்று சில முக்கியமான விஷயங்களை ஊடகங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இது இன்று கூட்டப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இரண்டு விஷயங்கள் பற்றி நாங்கள் இங்கே குறிப்பாக பேசியிருக்கிறோம். ஒன்று, காத்தான்குடி பிரதேசத்தில் உள்ள சில அரசியல்வாதிகளினால் மேற்கொள்ளப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கும் ஊழல் மோசடிகள் தொடர்பிலான விடயங்களுக்கான மேலதிகமான சில விளக்கங்களை சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. இரண்டாவதாக, தேர்தலுக்கு பின்னர் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியை இலக்கு வைத்து சில மாற்றுக் கட்சி ஆதரவாளர்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற வன்முறைகள் தொடர்பாகவும் இங்கே சில தகவல்களை நாங்கள் சில ஆதாரங்களை பேசவிருக்கிறோம். அந்த வகையில் ஊழல் மோசடி விடயங்கள் தொடர்பாக குறிப்பாக காத்தான்குடி பிரதேசத்தினுடைய அரசியல்வாதிகளுடைய ஊழல் மோசடி தொடர்பாக சில விஷயங்களை சொல்ல வேண்டும். ஒரு வாரத்துக்கு முன்னால் இங்கே நடைபெற்ற ஒரு ஊடக சந்திப்பிலே நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்த விடயம்தான், காத்தான்குடியினுடைய ஒரு பிரபல அரசியல்வாதியான முன்னாள் பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்கள் தொடர்பிலான அதிகார துஷ்பிரயோகங்கள், ஊழல் மோசடி குற்றச்சாட்டுகளை முடிந்தால் நிரூபியுங்கள் என்ற துணியில் அவர் ஏற்கனவே கூறியிருந்ததற்கு பதிலாக அவர் ஒத்துழைத்தால் நிரூபிக்க முடியும் என்ற விஷயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம். அந்த ஒத்துழைப்பு என்னவென்றால், மிக தெளிவாக நாங்கள் அந்த விடயத்தில் சொல்லியிருந்தோம், உள்ளூரிலே இதற்காக அமைக்கப்படுகின்ற ஒரு விசேடமான ஒரு பொறிமுறை மூலமாக, விசாரணை பொறிமுறை மூலமாக இதனை நிரூபிப்பதற்கு, அந்த விசாரணை பொறிமுறைக்கு ஒத்துழைப்பதற்கு அவர் உடன்பட்டால் இதனை நாங்கள் மிக அவசரமாக நிரூபிக்க முடியும் என்று மூன்று விடயங்களை நாங்கள் சொல்லியிருந்தோம். ஆனால் உண்மையிலே ஒரு உதாரணத்துக்காக மாத்திரம்தான் அந்த மூன்று விடயங்களை நாங்கள் சொல்லியிருந்தோமே தவிர, ஊழல் மோசடி தொடர்பில் பட்டியலிடப்பட வேண்டிய ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. அவை இப்போது துவக்கப்படுகின்றன, எங்களால் துவக்கப்படுகின்றன. அந்த இடத்தில் சுட்டிக்காட்டிய நாங்கள் ஒரு பிரதானமான ஒரு விடயம், இந்த நாட்டிலே ஊழல் மோசடி தொடர்பான விசாரணைகளை செய்வதற்கான சட்டப்பூர்வமான ஒரு ஆணைக்குழு இருந்தது. அது ஒரு சுயாதீனமாக கடந்த காலத்தில் இருந்தது. ஆனால் 18வது திருத்த சட்டம் மூலம் கொண்டு வரப்பட்டதற்கு பிறகு, பிரதிநிதி ஹிஸ்புல்லா போன்றவர்களின் ஆதரவுடன் 18வது திருத்த சட்டம் கொண்டு வந்ததற்கு பிறகு அது சுயாதீனம் மற்ற ஒன்றாக மாற்றப்பட்டது. எனவே அதன் காரணமாக நாங்கள் பார்க்கிறோம், இந்த நாட்டிலே பாரிய இளைஞ ஊழல் மோசடிகள் ஊடகங்களில் ஆதாரப்பூர்வமாக வெளிவந்தாலும் எந்த ஒரு அரசியல்வாதியும் அந்த விசாரணை குழு மூலமாக விசாரிக்கப்பட்டதாகவோ தண்டனை வழங்கப்பட்டதாகவோ எந்த வரலாறும் கிடையாது. இது நாங்கள் கண்ட உண்மை. இப்படி கொழும்பில் அமைக்கப்பட்டிருக்கின்ற ஆணைக்குழுவில் விசாரணைகள் ஏற்படுகிற தாமதத்தை பயன்படுத்தி முன்னாள் பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லா போன்றவர்கள் தப்பித்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் மிக தெளிவாக சொன்னோம், இதனை அவர் ஒரு உள்ளூர் பொறிமுறைக்கு, உள்ளூர் விசாரணை பொறிமுறைக்கு உடன்பட்டால் இதனை அவசரமாக நிரூபிக்க முடியும் என்று சொன்னோம். ஆனால் அதற்கு பதிலளித்த அவர் மீண்டும் எங்களது அந்த தெளிவான கோரிக்கைக்கு பதிலளிக்காமல் அல்லது அதனை கிரகிக்காமல் மீண்டும் கொழும்பிலே இருக்க ஆணைக்குழுக்கு கொண்டு சென்று கொடுக்க முடியும் தானே, இவர்கள் கொடுக்க வேண்டும் என்ற தோணியில் சொல்லியிருக்கிறார். நிச்சயமாக அதனை நாங்கள் செய்கிறோம். ஊடகங்கள் மூலமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிற விஷயம், முன்னாள் பிரதி அமைச்சருடைய தொடர்பான அதிகார துஷ்பிரயோகங்கள், ஊழல் மோசடிகள் சம்பந்தமான விவரங்களை தொகுத்து நான் ஏற்கனவே சொன்னேன், கடந்த 2012 நாங்கள் இது தொடர்பில் ஒரு விடயத்தை நாங்கள் அவர்களுக்கு நாங்கள் சமர்ப்பித்தோம். அதை நான் சொல்ல வேண்டும், கடந்த ஊடக சந்திப்பில் நான் திகதியை சரியாக சொல்லவில்லை. 2012 பிப்ரவரி மாதம் 1ஆம் திகதி இது நாங்கள் அனுப்பிய பதிவு தபால் கடிதத்தினுடைய அந்த ரசீது, அதேபோல நாங்கள் அனுப்பிய அந்த முறைப்பாடு எல்லாம் நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். ஆனால் இங்கே துரதிர்ஷ்டம் என்னவென்றால், இந்த ஆவணங்கள் தொடர்பில் இந்த இலங்கை உள ஆணைக்குழு பெற்றுக்கொண்டோம் என்ற ஒரு அக்னாலேஜ்மெண்டை சொல்றாரு, இந்த ஒரு பதிலையாவது அனுப்பவில்லை என்பதுதான் ஆணைக்குழுவுடைய கடந்த காலங்களில் ஆணைக்குழுவினுடைய நிலைப்பாடாக இருந்தது. இந்த அனுபவங்களின் அடிப்படையில் தான் நாங்கள் இவருக்கு சொன்னோம், இதை சமர்ப்பிக்கிறோம். இது போன்ற பல விஷயங்களை இப்போது நாங்கள் தகவலை தொகுத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சில தினங்களிலே நாங்கள் மேலதிகமான சில விஷயங்களை அந்த ஆணைக்குழு சமர்ப்பிக்க இருக்கிறோம். ஆனால் உள்ளூர் பொறிமுறைக்கு அவர் ஒத்துக்கொள்வதற்கு தயங்குவது ஏன் என்கிற விஷயத்தை அவர் தெளிவாக சொல்ல வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், ஹிஸ்புல்லா தனது அரசியல் விவகாரங்களுக்கு உள்ளூர் ஆதரவை பெறுவதில் சகல உள்ளூர் நிறுவனங்களையும் கட்டமைப்புகளையும் பயன்படுத்துவதில் கில்லாடி. தனக்கு எது எது தன்னுடைய அதே பதவியை தன்னுடைய தேர்தலுக்காக தனது அரசியலுக்காக உள்ளூர்களை சகல் நிறுவனங்களையும் பயன்படுத்துவதில் யூஸ் பண்ணுவது அல்லது மிஸ்யூஸ் பண்ணுவதில் ரெண்டும் செய்திருக்கிறார். பிரயோகம் செய்வது அல்லது துஷ்பிரயோகம் செய்வதில் அவர் ரொம்ப அனுபவசாலி. அப்படி இருக்கத்தக்கதாக அவரது அரசியல் வரலாறு தொடர்பில் எழுந்திருக்கிற இந்த முறைப்பாடுகளை உள்ளூரிலே தீர்த்துக் கொள்வதுதான், உள்ளூரிலே தெளிவுபடுத்தி நிரூபிப்பதுதான் முறையாக இந்த மக்கள் முன்னால். அதற்கு அவர் ஏன் தயங்குகிறார் என்பதை அவர் தெளிவாக சொல்ல வேண்டும். எங்களுக்கு இந்த ஊடக சந்திப்பு மூலமாக அதை நாங்கள் தெளிவாக கேட்கிறோம். அவர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க அவர் கேட்டுக்கொண்டதன்படி அந்த முறைப்பாடுகளை தொகுத்து நாங்கள் லஞ்ச உணவு ஆணைக்குழுக்கள் நாங்கள் கட்டங்கட்டமாக சமர்ப்பிக்கிறோம். ஏராளமாக இருக்கிறது கட்டங்கட்டமாக சமர்ப்பிக்கிறோம். அந்த வகையில் எதிர்வரும் ஒரு சில தினங்களிலே முதலாம் கட்ட தொகுப்புகள் சமர்ப்பிக்கப்படவிருக்கின்றன. அதை ஊடகங்களுக்கு நாங்கள் சொல்வோம், ஊடகங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளும் நாங்கள் எப்போது சமர்ப்பிக்கிறோம் என்ற விஷயங்களை. ஒரு நம்பிக்கை இருக்கிறது, சில நேரம் இப்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கிற புதிய சட்டங்கள் அல்லது புதிய அரசாங்கத்துடைய புதிய ஆர்வம் காரணமாக அந்த விசாரணைகள் சில நேரம் நடக்கலாம். ஆனால் அதை நம்பியிருக்க முடியாது என்பதனால்தான், அதை மாத்திரம் நம்பியிருக்க முடியாது என்பதனால்தான் நாங்கள் உள்ளூர் விசாரணை பொறிமுறைக்கு அவர் வர வேண்டும் என்று சொல்கிறோம். அதற்கு அவர் வருவதற்கு ஏன் தயங்குகிறார் என்பதை அவர் சொல்ல வேண்டும். ஒன்றை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒருவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்பட்டால் அவர் உண்மையிலே நல்ல பேர் உடையவராக இருந்தால், நேர்மையானவராக இருந்தால், அவர் கிடைக்கிற எல்லா சந்தர்ப்பங்களையும் பயன்படுத்தி தன்னை நிரபராதன் என்பதை நிரூபிப்பதற்கு பயன்படுத்த வேண்டும். அதுதான் ஒரு நிரபராதனுடைய மனோநிலை. இங்கே அவருடைய அரசியல் இங்கேதான் இருக்கிறது, எங்களது முறைப்பாடுகள் குற்றச்சாட்டுகள் மூலமாக அவருடைய அரசியல் நட்பேருக்கு களங்கம் ஏற்பட்டிருப்பதாக சொல்கிறார், இங்கேதான் ஏற்பட்டிருக்கிறது என்றால், இங்கு நாங்கள் இங்கேயே அதை நிரூபிப்பதற்கு அல்லது அதை நிரூபிப்பதற்கு கொடுக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ள ஏன் அவர் தயங்குகிறார் என்பது நமக்கு இன்னும் புரியவில்லை. எனவே அதற்கு அவர் உடன்பட வேண்டும். அந்த அவர் அப்படியான பொறுமுறை உடன்படுகிறாரா இல்லையா என்பதனை ஒரு வார காலத்துக்குள் அவர் எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்பதை நாங்கள் இதன் மூலமாக இந்த ஊடக சந்திப்பாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த உள்ளூர் பொறிமுறை என்கிற விஷயத்தை அவர் முதலாவது கிரகிக்கவில்லையா என்ற சந்தேகம் வருகிறது. இரண்டாம் எங்களுக்கு தெரியும், கடந்த காலங்களிலே அறிவுபூர்வமான அரசியல் கருத்தாடலுக்கு அவர்கள் எப்போதும் முன்வருவதில்லை. நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் எப்போதுமே, நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி எப்போதுமே அரசியல் விவகாரங்களை கருத்துக்களை பேசுகிற போது விமர்சனங்களை முன் ஆதாரப்பூர்வமாகவும் அறிவுபூர்வமாக பேசத்தான் விரும்புகிறது. அப்படி இல்லாமல் அனுமானங்களோடு அல்லது வாய்வழியான செய்திகளோடு பேசுவதற்கு நாங்கள் எப்போதும் தயாராக இருப்பதில்லை. ஆனால் துரதிருஷ்டம், முன்னாள் பிரதிநிதிக்குள்ளா இப்படியான அறிவுபூர்வமான கலந்துரையாடல்கள் எப்போதும் வருவதில்லை. அவருக்கு எதில் அவருக்கு இஷ்டம் என்றால், எதில் அவருக்கு ஆர்வம் என்றால், விஷயம் தெரியாத மக்கள் முன்னால் போய் சொல்வது அல்லது நாங்கள் ஒரு விஷயத்தை பேசுகிற போது விஷயத்தை திசை திருப்புவது, பேசக்கூடாத சந்திகளில் பேசக்கூடாத விஷயங்களை பேசுவது, பேச வேண்டிய சபைகளுக்கு அவர் வருவது கிடையாது. எனவே இந்த விஷயத்துக்கு அவர் முன் வர வேண்டும். எங்களை பொறுத்தவரையில் இந்த ஊரில் நடந்த ஊழல் மோசடி விசாரணைகளுக்கான பொறிமுறைகளை அமைக்கிற போது அதற்கான முன்மொழிவுகளை சொல்ல முடியும் என்று நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம். உதாரணமாக அதுக்கு இன்னும் ஊரில் இருக்கிற புத்திஜீவிகள், நிறுவனங்கள், சமூக நிறுவனங்கள், உலமாக்களுடைய ஆலோசனையோடு நாங்கள் அதை செய்து கொள்ள முடியும். உதாரணமாக இந்த ஊரில் இருக்கிற சட்டத்தரணிகள், தொழில்நுட்ப வல்லுநர்கள், உலமாக்கள், சமூக நிறுவனங்கள் எல்லாம் உள்ளடங்கிய ஒரு விசாரணை பொறிமுறையை நாங்கள் உருவாக்க முடியும். அதேபோல இந்த நாட்டினுடைய சட்டமும் இஸ்லாம் சொல்லுகிற சட்ட ஒழுங்கின் அடிப்படையில் எப்படி சாட்சியங்களை நிறைப்படுத்துவது போன்ற விஷயங்களில் நாங்கள் உடன்பாடு காண முடியும். அந்த உடன்பாடின் அடிப்படையில் நாங்கள் இந்த விசாரணையை மேற்கொண்டால் துரிதமாக மக்களுக்கு நிரூபிக்க முடியும். எனவே அவர் இது உடன்பட வேண்டும் அல்லது ஏன் தயங்குகிறார் இந்த விஷயத்துக்கு, அவர் தயங்குகிறார் என்றால் பொதுமக்கள் முன்னால் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க அவர் தயங்குகிறார் என்றுதான் நாங்கள் அதை அர்த்தப்படுத்த வேண்டும் என்ற விஷயத்தை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதே போல் அவர் கேட்ட கோரிக்கையின்படி இன்னும் கட்டம் கட்டமாக பல தலைப்புகளிலே அவருடைய விஷயங்களை நாங்கள் சமர்ப்பிக்க வேண்டியிருக்கிறது. எனவே கட்டம் கட்டமாக அந்த ஆவணங்களை உரிய ஆணைக்குழுக்களிடம் இந்த வாரத்திலிருந்து எதிர்வரும் வாரத்திலிருந்து நாங்கள் சமர்ப்பிக்க திட்டமிட்டிருக்கிறோம். இது அவர் சொன்ன ஒரு விஷயம். இரண்டாவதாக நகரசபை சபைசாரரும் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே நகரசபை சபைசாரருடைய விஷயத்தை முன்னாள் பிரதம் ஹிஸ்புல்லாவுடன் நாங்கள் கேட்டோம்னா காரணம் இருக்கிறது. நகரசபை என்பது சுயாதீனமாக இயங்குகின்ற ஒன்று அல்ல. அவருடைய நேரடியான கட்டுப்பாட்டில் அரசியல் தலைமைத்துவத்தில் வழிகாட்டுதலில் செல்வாக்கில் இயங்குகிற ஒன்று. இங்கே நகரசபை தலைவர் அஸ்பராக இருக்கலாம், மீனவர்களாக இருக்கலாம், இப்புள்ளாவினால் உருவாக்கப்பட்ட அரசியல் பிரதிநிதிகளை தவிர தமக்கு சொந்தமான மக்கள் ஆதரவில் உருவானவர்கள் அல்ல. எனவே அது நேரடியாக கட்டுப்பாடு மக்களுக்கு தெரியும். சட்டபூர்வமாக தனக்கு அதில் எந்த சம்பந்தம் இல்லையா சொல்லிக் கொண்டாலும் அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார். எனவேதான் அவரை நோக்கி நாங்கள் அந்த விஷயத்தை நாங்கள் முன்வைத்தோம். இப்போது அவர் சொல்லியிருக்கிறார் அதற்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை சொல்லியிருக்கிறார், அது உண்மை பொய். மக்களுக்கு தெரியும் நகரசபை நடக்கிற விஷயங்களுக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை என்று சொன்னால் அது உண்மை பொய், மற்றொரு பொய். அவர் சொன்ன பல ஆயிரம் பொய்களில் இதுவும் இன்னும் ஒரு பொய்யாக பட்டியலிடப்பட முடியும். இந்த நிலையில் தான் நகரசபையினுடைய சபைசாரர் அஸ்வர் அவர்கள் எதிர்வரும் 30 தேதிக்கு முன்னால் முடிந்தால் நிரூபிக்கும் சொல்லியிருக்கிறார். இதுவும் அதே நிலைமைதான். ஒரு உதாரணத்தை நான் ஊடகங்கள் சொல்ல வேண்டும். மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்தபோது பயங்கரமான ஊழல் மோசடி சம்பந்தமாக ஏராளமான குற்றச்சாட்டுகளை பல ஊடகங்கள் பல பேர் முன்வைத்தார்கள். ஆனால் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இல்லை, நான் மண்ணின் மைந்தன், மக்கள் தொண்டன், மக்களுக்காகத்தான் செய்கிறோம், முடிந்தால் நிரூபிக்கும் சொல்லிக் கொண்டிருந்தார். ஆனால் எப்போது அவருடைய ஊழல் மோசடிகளை நிரூபிக்க முடிந்ததென்றால் அதிகாரத்தில் இருந்து அவர் இறங்கிய போதுதான். ஏனென்றால் ஊழல் மேல் மோசடிகள் நடந்து அதிகாரத்திற்குரிய நடந்து அந்த அத்தனை ஆதாரங்களுக்கு மேலால் அவர்கள் தான் இருக்கிறார்கள். அந்த இடத்திலிருந்து அவர்களை அப்புறப்படுத்தினால் மாத்திரம் அவர்கள் வந்து விசாரணை ஒத்துழைக்க வேண்டும் அல்லது அதிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். படுத்தினால்தான் இந்த மோசடிகளை நாங்களால் நியமிக்க முடியும். அலரி மாளிகையிலிருந்து எப்போது மஹிந்தராஜ பக்ஷ வெளியேறினாலும் அன்றிலிருந்து அம்பலமாக தொடங்கியிருக்கு. இன்று வரை ஒரு நாளைக்கு தான் விஷயம் வந்து கொண்டிருக்கிறது. இதுபோலத்தான் நகரசபைக்குள் நடந்த ஊழல் மோசடி விஷயம் அதிகார துஷ்பிரயோகங்களை ஊழல் மோசடி எதிர்த்து என்றால் அங்கிருந்து அவர் விலகி நிற்க வேண்டும் என்று அது ஒத்துழைக்க வேண்டும். இதற்கு நான் உதாரணத்தை சொல்ல வேண்டும். இப்படியான ஒரு ஒத்துழைப்பை தாருங்கள் என்று நாங்கள் கோருவது இப்போ இது புதுசல்ல. கிட்டத்தட்ட 2010 ஆண்டளவிலே 2010 11 மாசம் இவர் இப்போதைய சபைசாரர் அஸ்வர் அப்போது உதவி சபைசாரராக இருக்கிற நேரத்தில் இப்படித்தான் அவர் ஆதாரபூர்வமாக நாங்கள் விஷயங்களை முன்வைத்தால் அதை சபையிலே சண்டித்தனமாக மறுத்து விடுவார் அல்லது தவறை ஒத்துக்கொண்டு திருந்துங்கள் என்று சொன்னால் திருந்துவதற்கான அவருடைய ஏற்பாடு கிடையாது. இப்படியான சூழலில் நாங்கள் சபையிலே ஒரு விஷயத்தை முன்வைத்தோம். நீங்கள் நகரசபையினுடைய சகல நிதி நடவடிக்கையும் தொழில்நுட்ப நடவடிக்கையும் பரிசோதிப்பதற்கான ஒரு ஆய்வொன்றை மேற்கொள்வதற்கு ஒத்துழையுங்கள். ஒத்துழைத்தால் தான் செய்ய முடியும். ஒன்றை நாங்கள் உதாரணத்தை நான் சொல்ல முடியும். ஒரு குடியிருப்பு நிறைய வீடுகள் இருக்கிற பிரதேசத்தில் ஒரு வாழ்கிறார். அந்த வீடுகளை சுற்றி வர திருட்டு நடக்கிறது. வீடுகளின் பொருட்களை இரவுடையவாக காணவில்லை, நிறைய சந்தேகம். ஆனால் இப்போ ஒரு வீட்டிலே ஒருவரை பற்றி சந்தேகம். ஏன் சந்தேகம் என்றால் தொழில் இல்லை இவருக்கு. அப்படி நாளுக்கு நாள் இவர் எந்த தொழிலும் இல்லாமல் பணக்காரனாகிக்கொண்டே போகிறார். இப்போ மக்களுக்கு சந்தேகம், திருடப்பட்ட பொருட்கள் எல்லாம் வீட்டிலே தான் ஒழிப்பு வைத்திருக்கா சந்தேகம். வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பதுக்கு மட்டும் அனுமதிப்பது கிடையாது. ஆனால் நான் நல்லவரன் சொல்லுவார் வழியிலே என்பது போலத்தான் இந்த கவிசாலருடைய விஷயம். திருட்டு நடந்ததற்கான ஊழல் நடந்த ஆதாரங்கள் நகரசபைக்குள்ளே தான் இருக்கிறது. ஆவணங்கள், ஆதாரங்கள், என்னது ஒலிப்பதிவுகள், அதுக்கு சாட்சியமான ஊழியர்கள் எல்லாம் அங்கேதான் இருக்கிறாங்க. அந்த விசாரணைக்கு அவர் ஒத்துழைத்தால் மாத்திரம்தான் நிரூபிக்க முடியும். அப்படி இல்லாமல் இதை கொழும்பிலே கொண்டு போடுங்கள் அங்கே இல்லை, இது ஒத்துழைப்பு வேண்டும். எனவே நான் மீண்டும் ஒரு முறை நாங்கள் நாளை மறுதினம் அந்த உத்தியோகபூர்வமான கடிதத்தை அவருக்கு அனுப்பவிருக்கிறோம். அவர் இந்த விசாரணைக்கு ஒத்துழைக்கிறாரா? ஆய்வு உண்மையிலே இது ஒரு ஆய்வும் முதலில் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால் உங்களுக்கு தெரியும் நகரசபை என்பது அரசாங்க நிறுவனமாக இருந்தாலும் நகரசபையினுடைய சபை சபிசார் எல்லோருமாக சேர்ந்து முடிவெடுத்தால் பிரைவேட்டான தனியார் நிறுவனங்களின் உதவிகளை கொண்டு முடிவான விஷயங்களை செய்து கொள்ள முடியும். அது இன்ஜினியரிங் வேலையாக இருக்கலாம், அக்கவுண்டிங் வேலையாக இருக்கலாம், செய்து கொள்ள முடியும். அந்த வகையில் நகரசபை எங்களுடைய கோரிக்கைக்கு சபிசார் உடன்பட்டால் இந்த நாட்டிலே இருக்கிற மிகச்சிறந்த நிதி ஆய்வு ஆடிட் கம்பெனிஸ் இருக்கிறது, உங்களுக்கு தெரியும், மிக சர்வதேச தரம் வாய்ந்த ஆடிட் கம்பெனிஸ் இருக்கிறார்கள். அவர்களை கொண்டு எங்களது நகரசபையுடைய எல்லா நிதி நடவடிக்கைகளையும் ஆய்வு செய்யலாம். அதனால் உடன்பட வேண்டும். அதே போல தொழில்நுட்ப ஆய்வு கொண்டு செய்யலாம். அங்க என்ன நடந்திருக்கிறது இரண்டாவது உங்களுக்கு தெரியும். இங்கு வரும்போது எனக்கு ஒரு சுட்டி காட்டினார், பல மில்லியன் ரூபாய்களை வட்டிக்கு கடனுக்கு எடுத்து போட்ட ரோடை காணவில்லை, வட்டி கடன் மட்டும் இருக்கிறது. ரோடு சிதைந்து விட்டது. ரோடுடைய தரம், ரோடு அமைக்கப்பட்ட விதம், செய்ய மேற்கொள்ளப்பட்ட அபிவிருத்திகளால் மக்களுக்கு கிடைத்த நன்மை அசௌகரியம் என்று பல விஷயங்களை தொழில்நுட்ப ரீதியாக ஆய்வு செய்ய வேண்டிய தேவையும் இருக்கிறது. எனவே இந்த இரண்டு ஆய்வுகளை மேற்கொண்டு அதற்கு பிறகு நாங்கள் ஒரு விசாரணை குழு நியமிக்கலாம், அந்த ஆய்வுக்குழுவினுடைய அறிக்கையின் பிரகாரம் நியமிக்கலாம். இதை செய்வதற்கு அஸ்வர் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஒத்துக்கொள்ளாட்டி இது திரும்ப அவருக்கு சொல்ல வேண்டும். இங்கே இன்னொரு விஷயத்தை நாங்கள் சொல்ல வேண்டும், இது வருமென நாங்கள் அனுமானத்தின் அடிப்படையில் சொல்லுகிற விஷயம் அல்ல. இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, நகரசபையிலே நான் அவருடைய பதவி காலத்தில் ஒரு வருடத்துக்கு மேல 1.5 வருடம் போல் நான் இருந்திருக்கிறேன். அந்த சபையில் இருந்திருக்கிறேன். 1.5 வருட காலத்திலே நான் இருக்கிறேன். இரண்டாவது சமய அவர்களே 2011 மார்ச் மாதம் தேர்தல் நடந்து ஏப்ரல் மாதம் முதலாவது சபை அமர்வு கூடி மே மாதம் நடந்து சபை அமர்வாக இருக்க வேண்டும் என நினைக்கிறேன். அந்த சபை அமர்விலே நாங்கள் அவரது மோசடி முதலாவது நிதி இரண்டாவது சபை அமர்விலே முதலாவது நிதி மோசடியை கண்டுபிடித்தோம். கண்டுபிடித்தது மாத்திரமல்ல, சபை அதனை ஏற்றுக்கொண்டு ஏகமனதாக தீர்மானித்தது இது மோசடி என்று. இந்த கொடுப்பனை கொடுக்கப்படாது, ஆனால் சபை தீர்மானத்துக்கு விரோதமாக அவர் கொடுப்பனை கொடுத்தார். அந்த கடிதம் அந்த பொறுப்பனவை அவர் கொடுத்தார். அதாவது அதுக்கு முன்னர் 2010 இறுதியிலே இந்த ஊரில் ஒரு பெரிய வெள்ளம் ஏற்பட்டது. அந்த வெள்ள நேரம் கிணறுகளை சுத்திகரித்ததாக அதற்குரிய செலவாக சொல்லி பாரிய 10 லட்சம் ரூபாய்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அதை நாங்கள் விசாரித்தபோது மோசடியில் கண்டுபிடிக்கப்பட்டு அந்த சபையை தீர்மானித்தது. இப்போது சபை தீர்மானித்தது சபை இந்த பொறுப்பனவை கொடுக்கக்கூடாது என்ற தீர்மானத்துக்கான ஆதாரம் நகரசபை அறிக்கையில் இருக்கிறது, ஒலிப்பதிவிலே இருக்கிறது. இதுக்கு மேலதுமா கொடுத்தாங்க. பல செய்யப்பட்ட பண கொடுக்கல் வாங்கல்கள், நிதி கொடுக்கல் வாங்கல்களிலே உங்களுக்கு தெரியும் இந்த டெண்டர், ஒரு கொட்டேஷன் டெண்டர் எல்லாம் எடுத்துத்தான் அதை முறையாக செய்வார்கள். சின்ன சின்ன கொடுப்பனவுகளில் கூட, சாதாரண கொடுப்பனவுகள் கூட, திருட்டுத்தனமான கொட்டேஷன் தயாரிக்கப்பட்டு, போலியான கொட்டேஷன் தயாரிக்கப்பட்டு கொடுப்பனவு கொடுக்கப்பட்ட சம்பவத்தை நாங்கள் கையுங்களவுமான தவிசாளரை கூட்டங்களில் கையும் களவுமாக பிடித்து நாங்கள் காட்டியிருக்கிறோம். அந்த ஆவணங்கள் எல்லாம் இங்கே இருக்கிறது. எனவே ஊடக இதுக்கு ஒன்றை நீங்கள் முனைக்கொள்ள வேண்டும். ஒரு சமூக நிறுவனத்திலே, ஒரு பொது இந்த மாதிரி மக்கள் நிறுவனத்திலே, 10 லட்சம் ரூபாய் செலவழிக்கும் நிறுவனத்திலே இஸ்லாம் சொல்லுகிற வழிமுறையும் இருக்கிறது, நாட்டுடைய சட்ட வழிமுறையும் இருக்கிறது. மோசடிகளை தடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று வழிமுறை இருக்கிறது. எப்போதுமே நாங்கள் தவறு நடப்பதற்கு அனுமதித்துவிட்டு அதுக்கு பிறகு தண்டனை கொடுக்க முனைவது அர்த்தம் இல்லை. எப்போதுமே தவறு நடப்பதற்கான சூழலை இல்லாமல் செய்ய வேண்டும். எனவேதான் நகரசபை பொறுத்தவரையிலே இந்த நாட்டினுடைய சட்டப்படி நகரசபை நிர்வாகம் சபை உறுப்பினர்களுடைய அனுமதி இல்லாமல், அங்கீகாரம் இல்லாமல் நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியாது. வெளிப்படைத்தன்மையாக சகல பொருட்கள் வாங்கி இருக்க வேண்டும் என்று சொல்வதற்கு மேலால் குழுக்களை நியமிக்க வேண்டும். நிதிக்கான பைனான்ஸ் கமிட்டி, பர்ச்சேசிங் கமிட்டி, இந்த ப்ரொக்யூர்மெண்ட் கமிட்டி எல்லாம் ஒவ்வொரு குழுக்கள் நியமிக்க வேண்டும். இந்த குழுக்களிலே கட்சி வேறுபாடுகளுக்கு எல்லா கட்சிகளையும் பிரதிநிதித்துவப்படுத்துவதாக அந்த குழுக்கள் இருக்க வேண்டும். அப்போதுதான் சபை நடவடிக்கையில் வெளிப்படைத்தன்மை இருக்கும் என்று ஒரு சட்டம் இருக்கிறது. ஆனால் நாங்கள் அந்த ஆரம்பத்திலிருந்தே இவருடைய தில்லுமுல்லுகளை அம்பலப்படுத்தி கையங்களமாக பிடித்ததன் காரணமாக இவர் மேற்கொண்ட நடவடிக்கை தன்னை நடவடிக்கை அவர் திருத்திக் கொள்ளவில்லை. எங்களை அந்த குழுக்களில் இருந்து வெளியிலே அனுப்பினார். ஒரு நாங்கள் இங்கே ஊடகவியலாளர்கள் இதனை கவனிக்க வேண்டும், நீங்களும் செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும். சந்தேகத்துக்கிடமான கொடுக்கல் வாங்கலை கை களவமாக பிடிக்கிறோம். நகரசபையும் முழுமையாக அந்த கொடுப்பனம் பிள்ளைகள் ஒத்துக்கொள்கிறது. இந்த சூழலில் கையங்களமாக பிடித்தவர்களை தவிர்த்தால வழியிலே குழுக்களிலிருந்து வழியிலே துரத்துகிறார். இந்த தவிர்த்தால நேர்மையான ஒருவராக இருந்தால், கை சுத்தமான ஒருவராக இருந்தால் இதனை செய்ய மாட்டார். திரும்ப ஒரு வேடிக்கையான விஷயம் என்னவென்றால், எங்களை குழுக்கள் இருந்து நீக்கிற தீர்மானமும் மோசடி, அது கூட முறையான தீர்மானம் அல்ல. அவசரமாக கூட்டப்பட்ட கூட்டத்திலே நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கத்தை சேர்ந்த இரண்டு உறுப்பினர்களும் எல்லா குழுக்களிலும் நீக்கப்படுகிறார்கள் என்ற தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக செய்தி பார்க்கிறோம். அதை ஒரு நகரசபையுடைய உறுப்பினர் பிரேரித்தா சொன்ன போது நான் அவருடன் தொடர்பு கொண்டு கேட்டேன். நான் பிரேரிக்கவில்லை, அந்த கூட்டத்தில் தீர்மானம் வரவே இல்லை. ஆக திருட்டுத்தனமாக நாங்கள் கலந்து கொள்ளாத கூட்டத்தில், அவசரமாக கூட்டப்பட்ட கூட்டத்தில் தீர்மானித்துத்தான், திருட்டுத்தனமாக அந்த தீர்மானத்தை செய்தித்தான் எங்களை நீக்கினார். ஆக நடவடிக்கையிலும் திருட்டு, தீர்மானத்திலும் திருட்டு, கூட்டறிக்கையிலும் திருட்டு என்று இருக்கிற சபையில் நிரூபிக்கிறது ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. இதற்கு அவருக்கு நான் சொல்லுகிறோம், சுயாதீனமாக இப்போது நகரசபை ஆட்சி காலம் முடிவெடுக்கிற தருவாய்க்கு வந்திருக்கிறது. சுயாதீனமாக நாங்கள் இந்த ஒரு ஆணை ஒரு ஒரு நிதி பரிசோதனை குழுவை, தொழில்நுட்ப பரிசோதனை குழுவை அமைத்து இதனை பரிசோதிப்பதற்கு அவர் உடன்பட்டால், அதன் அடிப்படையில் விசாரணையை மேற்கொள்ள உடன்பட்டால் செய்ய முடியும். இல்லாவிட்டால் என்ன நடக்கும் என்றால், இவருடைய ஊழல் மோசடிகளை இவர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டது நிரூபிக்கிறார். அது மட்டும்தான் சந்தர்ப்பம் கிடைக்கும். மஹிந்த ராஜபக்சேவுடைய ஊழல் மோசடிகளை அவர் பதவியிலிருந்து விலக்கப்பட்டதற்கு பிறகு நிரூபிப்பது போலத்தான் நிரூபிக்க வேண்டி வரும். எனவே அவருக்கு நாங்கள் இதனை ஒரு ஒரு சவாலாக ஒரு கோரிக்கையாக சொல்கிறோம். இந்த நிதி பரிசோதனைக்கு உடன்பட வேண்டும். ஊடகங்களுக்கு நாங்கள் அது முதற்கட்டமாக நாங்கள் சொல்கிறோம், அவர் நேர்மையானவராக இருந்தால், அவர் சொல்லுகிற விஷயத்தில் தெளிவாக இருந்தால், ஏற்கனவே எல்லா சகல நகரசபை கூட்டங்களும் ஒளிப்பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஒளிப்பதிவுகளை அவர் அம்பலப்படுத்த வேண்டும். ஊடகங்களுக்கு பொது நிறுவனம் கொடுத்தால், நாங்கள் அந்த சகல ஒளிப்பதிவுகளை நாங்கள் ஒருவரை நியமித்து, ஒரு பொது நிறுவனம் நியமித்து கேட்க முடியும் என்றால், அங்கே பேசப்பட்ட விஷயங்களை, அங்கு நடந்த ஊழல் மோசடிகளை அதிகார சுப்பிரியங்களை ஒருவரால் தெரிந்து கொள்ள முடியும். இன்னும் ஒன்றை நாங்கள் சொல்ல வேண்டும், நகரசபை நிர்வாகம் வெளிப்படைத்தன்மையாக நடக்க வேண்டும். எப்படி குழுக்களிலே எல்லா கட்சிகளுடைய அங்கத்தவர்களை இணைப்பது போல இன்னமும் நடவடிக்கை தான் நாங்கள் பிரேரித்த நடவடிக்கை, ஏனைய சபைகளில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நடவடிக்கை. பொதுமக்கள் சபை நடவடிக்கையை பார்வையிடலாம், பகிரங்கமாக நடக்க வேண்டும் சபை நடவடிக்கை கூட்டங்கள் என்கிற விஷயம் ஊடகங்கள் பார்வையிட வேண்டும். ஆனால் இதுவரை அதற்கு அவர் முழுமையான ஒரு 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 இதய சுத்தியான ஆதரவை வழங்கவில்லை. இன்னும் அதுக்கான பல கட்டுப்பாடுகள், பல தடைகளை வைத்துக் கொண்டு தனக்கினை விருப்பமான நேரத்தால் ஊடகையால் அழைத்ததை நாங்கள் பார்த்திருக்கிறோம். சகல நடவடிக்கையிலும் சுதந்திரமாக ஊடகையால் பாராளுமன்றம், மக்கள் இது நகரசபை என்பது மக்கள் சபை, பாராளுமன்றத்தில் ஒரு மக்கள் போய் அங்கே சபை நடவடிக்கையை பார்க்க முடியும் என்பது போல, ஊடகையாளர் பார்க்க முடியும் என்பது போல, இதுவும் இங்கே இவர்கள் பார்ப்பதற்கு இடமிருந்திருக்க வேண்டும். ஆனால் அதுக்கு கூட அவர் அனுமதிக்கவில்லை. இப்படி எல்லா மூடி மறைப்புகளையும், எல்லா அதாவது நல்லாட்சியை நேர்மையான நிர்வாகத்தை இல்லாமல் செய்கிற எல்லா விஷயங்களை செய்து கொண்டுதான் நான் நல்லவன் சொல்கிறார். எனவேதான் ஆரம்பத்திலே நான் சொன்னேன், கடந்த சந்திப்பில் சொன்னேன், இஸ்புல்லாவர்களுக்கும் அஸ்வருக்கும் நாங்கள் இந்த விஷயங்களை விசாரிக்கணும்னால் ஒரு சின்ன ஒரு அரசியல் பாடம் நடத்த வேண்டும். நிர்வாக பாடம், ஊழல் என்றால் என்ன என்று அதுக்கு வரை விளக்கணும் சொல்லிக் கொடுக்கணும். அதிகார துஷ்பிரயோகம் என்றால் என்ன என்று சொல்லணும். அரசியல் பழிவாங்கல் என்றால் என்ன என்ன, வார்த்தையினுடைய அர்த்தம் தெரியாதான் நாங்கள் செய்வது சரி என்றும், நாங்கள் செய்வது அப்படியான ஒரு மோசமான காரியம் இல்லை என்றும் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இவருக்கும் நாங்கள் சொல்கிற விஷயம், எதுவரை 30-ஆம் தேதி விஷயத்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள், அதனை நாங்கள் நிரூபிப்பதற்கு நீங்கள் அதே 30-ஆம் தேதிக்கு முன்னர் எங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த சுயாதீன நிதி பரிசோதனையை, தொழில்நுட்ப பரிசோதனையை ஆய்வை செய்வதற்கு நீங்கள் தயாரா என்று சொன்னால் நிரூபிக்க முடியும் என்ற விஷயத்தை சொல்ல வேண்டும். சகல ஆவணங்களை நீங்களே வைத்துக் கொண்டு, சகல விஷயத்தை உங்களுடைய கையில் வைத்துக் கொண்டு என்றால் ஊடகையாளர்களுக்கான விஷயத்தை சொல்ல வேண்டும். நகரசபை உறுப்பினர்களாக நாங்கள் இருந்து கொண்டே அங்கே ஆவணங்களை நாங்கள் சுயாதீனமாக பரிசோதிக்க முடியாது, பார்வையிட முடியாது. இதுதான் அங்கே இருக்கிற நிர்வாகம். ஆனால் நகரசபை சட்டம் சொல்கிறது, நாங்கள் தெளிவாக வேண்டிய ஆவணங்களை வேண்டிய நேரத்தில் பரிசோதிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அங்கே இருக்க வேண்டும். ஆனால் அங்கே அவர் கிடையாது, அவர் கைதான். நான் பலமுறை செயலாளரிடம் போய் ஒரு ஆவணத்தை கேட்டால் உடனடியாக நான் ஒரு சேமர்கிட்ட கேட்டு சொல்றேன் என்று தான் சொல்வேன். அங்கே சுதந்திரமாக கிடையாது. நேர்மையாக செய்கிற ஒருவர் ஏன் பயப்படுகிறார் ஆவணங்களை மற்றவர்கள் பார்வையிடுவதற்கு, ஏனவர்கள் பார்ப்பதற்கு பயப்படக்கூடாது. எனவே குழுக்களில் எங்களை நீக்கிவிட்டு ஊடகவியலாளரை, பொதுமக்களை இந்த நிதி இந்த சபை அமர்வுகளுக்கு வராமல் செய்துவிட்டு, ஆவணங்களை பார்ப்பதற்கான அனுமதியை மறுத்துவிட்டு, நகரசபை தீர்மானங்களை மீறிவிட்டு, எடுக்காத தீர்மானங்களை நகரசபை தீர்மானங்களாக திருட்டுத்தனமாக செருகிவிட்டு நான் நேர்மையானவன் என்று சொல்கிற தவிசாளர் எப்படிப்பட்டவர் என்பதனை பொதுமக்கள் ஊடகங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வேண்டுகோளை, எங்களது இந்த சவாலை ஏற்றுக்கொண்டால் நாங்கள் செய்யலாம். அதே போல இவருடைய விஷயங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் முறையான ஆணைக்குழுக்களிடம் கொடுப்போம். அது ரெண்டாவது விஷயம். ஆனால் அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும், கடந்த 30 வருடம் 25 வருடம் இந்த ஊழல் மோசடிகளை இந்த அரசாங்கம் தோண்ட தொடங்கினால் அது ஒரு ஆயிரக்கணக்கான ஃபைல்கள் இங்கே இருக்கிறது. அது இந்த அடுத்து 2-1 மாதத்தில் நடந்து முடிகிற விஷயம் அல்ல. எனவே இதை இந்த தாமதத்தை பயன்படுத்தி இவர்கள் எல்லாம் நல்ல பிள்ளை என்ற சர்டிபிகேட் எடுத்துக்கொள்ளக்கூடாது. எனவேதான் நாங்கள் இந்த உள்ளூர் பொறுமுறையை நாங்கள் வலியுறுத்துகிறோம், ஒத்துக்கொள்ள வேண்டும் என்கிற விஷயத்தை சொல்கிறோம். இதுக்கு இதிலும் அஸ்வர் அவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு செய்திதான், நகரசபையினுடைக்கு நிதி தேவை என்றால் சம்மேளனம் தேவைப்படுகிறது, ஜம்யத்துலமா தேவைப்படுகிறார்கள், பொதுமக்கள் தேவைப்படுகிறார்கள் என்றால் நகரசபை மீதான குற்றச்சாட்டை நாங்கள் வைத்திருக்கிறோம், ஊழல் மோசடியை கண்டுபிடித்து நிரூபித்திருக்கிறோம், இப்போது நகரசபை நம்பகத்தன்மையை நிரூபிக்கிற பணியை உள்ளூரிலே செய்ய வேண்டும், இந்த பொதுமக்களுடைய சபையின் முன்னால் செய்ய வேண்டும், அதுக்காக தயங்கக்கூடாது என்கிற விஷயத்தை நாங்கள் தெளிவாக சொல்லி வைக்க விரும்புகிறோம். இதுதான் இந்த ஊழல் மோசடி விஷயங்கள் தொடர்பான விஷயங்கள் சொல்லுற விஷயம். ஆனால் இன்னும் ஒன்றை நான் சொல்ல வேண்டும், நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி பொறுத்தவரையில் பிரதி அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்கள் மாத்திரம்தான் ஊழல் மோசடி ஈடுபட்டவர் என்றோ அல்லது காத்தாவோ நகரசபை மாத்திரம்தான் என்று சொல்லுவார்கள். நாங்கள் இந்த விஷயத்தை உள்ளூர் சூழலில் பேசுவதன் காரணமாக பேசுகிறோம். நாங்கள் தேசிய மட்டத்திலே எங்களுக்கு கிடைக்கிற தகவலின் அடிப்படையில் பல்வேறு முஸ்லீம் அரசியல் கட்சிகள் அரசியல்வாதிகளுடைய தகவல்களும் எங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றன, கிடைக்கின்றன. அவர்களை பற்றிய இளைஞ ஊழல் மோசடி இந்த முறைப்பாடுகளை உரியவர்களை சமர்ப்பித்த நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் தப்பான அபிப்பிராயம் பொதுமக்கள் மத்தியிலே வந்துவிடக்கூடாது. இது பிரதிநிதி ஹிஸ்புல்லா மாத்திரம்தான் ஊழல் மோசடி செய்தார் அவரை அப்படி அல்ல. இந்த நான் ஏற்கனவே நான் ஊடகங்களுக்கு வழங்கிய செவியில் செய்திருக்கிறேன், இந்த பிள்ளையான அரசியலிலே சௌர் ஹிஸ்புல்லா அஸ்வர் போன்றவர்கள் சில அம்சங்கள் அவ்வளவுதான், நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த மோசமான அரசியலை முன்னெடுத்த பல பேர் இருக்கிறார்கள், அவர்கள் தொடர்பான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். அண்மையிலே பார்த்தோம் சில அரசியல்வாதிகள் இப்போது தம்மை நோக்கி குற்றச்சாட்டு வந்துவிடும் என்ற பயத்தில் அவசரப்பட்டுக் கொண்டு அடுத்தவரை நோக்கி குற்றச்சாட்டு சொல்கிற விஷயத்தை செய்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கும் நிறைய அவர்களும் அதிகாரத்தில் இருந்திருக்கிறார்கள், அரசாங்க நிதியை கையாண்டிருக்கிறார்கள், ஒரு மோசடி நடந்திருக்கின்றன. எனவே இந்த விஷயங்களெல்லாம் நாங்கள் பொதுமக்களிடமிருந்து திரட்டுகிறோம், சேகரித்து வருகிறோம். இதனை நாங்கள் சிரமமாக உரிய நேரத்தில் உரிய ஆணைக்கு சமர்ப்பிக்க இருக்கிறோம் என்கிற செய்தியை இந்த ஊழல் மோசடி தொடர்பாக சொல்லி வைக்க விரும்புகிறோம்.
சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னது போல காத்தாங்குடி நகரசபையை பொறுத்தவரையில் பல்வேறுபட்ட அபிவிருத்தி வேலை திட்டங்கள் பல பெயர்களினால் முன்வைக்கப்பட்டு செய்யப்பட்டுக் கொண்டிருந்தன. அந்த அடிப்படையிலே ஊழல் மோசடி இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற பல அபிவிருத்தி திட்டங்கள் சம்பந்தமாக நாங்கள் அதனோடு தொடர்புபட்ட ஏசிஎல்ஜி சிஎல்ஜி போன்றவர்களிடமும் இது சம்பந்தமாக நாங்கள் முறையிட்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த 8 வருடங்களாக இந்த பிரதேசத்திலே செய்யப்பட்டிருக்கின்ற ஜெய்கா திட்டம், அதேபோல பிலிசரு, டேட்டகுருல, நெல்சிப், கமனகும, புறநகும, மகனகும அத்தோடு சேர்த்து பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரூடாக செய்யப்படுகின்ற இந்த வேலை திட்டங்களிலும் அந்த வேலை திட்டங்களை நகரசபையும் செய்கிறது, பிரதேச செயலகமும் செய்கிறது. நகரசபையினூடாக செய்யப்படுகின்ற வேலைகளிலே வெளிப்படைத்தன்மை இல்லை, அதிலே பாரிய குளறுபடிகள் இருப்பதாக நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். அதற்கான ஆதாரங்கள் எங்களிடத்தில் இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக சகோதரர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னது போல தீர்மானம் பெறப்படாமல் இந்த நகரசபையிலே மோசடியான முறையிலே நிதிகள் பெற்றுக்கொள்ள முயற்சிக்கப்பட்ட அந்த செயற்பாடுகளும் இடம்பெற்றிருக்கிறது. அதற்கு ஒரு சிறு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், நகரசபையினுடைய தவிசாளர் அவர்கள் ஜெர்மன் நாட்டிற்கு ஒரு பிரயாணம் ஒன்றை செய்திருந்தார். அந்த ஜெர்மன் நாட்டிற்கு செய்த பிரயாண செலவுகளை எடுப்பதற்காக வேண்டி சபையிலே கலந்துரையாடப்படாத அந்த விடயத்திலே இவர் அந்த செலவுகளை தான் பெற்றுக்கொள்வதற்காக வேண்டி சபை எங்களுக்கு அனுமதி வழங்கியது என்ற ஒரு தீர்மானத்தை உட்புகுத்தி அந்த நிதியை திருட்டுத்தனமாக உட்புகுத்தி அந்த நிதியை கையாள முயற்சித்திருக்கிறார். நான் நினைக்கிறேன் 2013-46 கூட்ட தீர்மானம் இவர் என்ன சொல்கிறார் என்றால், வெளிநாட்டு பயணம் செய்வதற்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட செலவினங்களை வழங்குவதற்கும் சபையின் அனுமதி வழங்குவதென கௌரவ உறுப்பினர் அல்ஹாஜ் எச் எம் எம் பாக்கீர் பி அவர்கள் முன்மொழிய கௌரவ உறுப்பினர் எம் எஸ் எம் சியாட் ஜேபி அவர்கள் அதனை வழிமொழிந்தார்கள் என்ற ஒரு திருட்டுத்தனமான ஒரு கூட்டறிக்கை தயாரிக்கப்பட்டு அந்த செலவுகளை அவர் எடுப்பதற்கு முயற்சித்திருக்கிறார். எனவே இந்த விடயம் சம்பந்தமாக நாங்கள் உள்ளூராட்சி உதவி ஆணையாளருக்கும் மற்றும் சிஎல்ஜி உதவி ஆணையாளர் அவர்களுக்கும் தெரியப்படுத்திய போதும் கூட எந்த விதமான நடவடிக்கைகளையும் அவர்கள் எடுக்கவில்லை என்பது ஒரு துரதிருஷ்டமான சம்பவமாகும். எனவே நாங்கள் இந்த கடிதத்தை நீங்கள் பார்த்தால் இப்படியான ஒரு மோசடியான ஒரு திருட்டு விடயத்தை அவர் கூறியிருக்கிறார் என்ற விஷயத்தில் நாங்கள் சுட்டி
காட்டியிருக்கிறோம்.
அத்தோடு சேர்த்து உங்களுக்கு தெரியும், பாரிய நிதி மில்லியன் கணக்கான நிதிகளை எந்த கூட்ட தீர்மானமும் இல்லாமல் அவர் செலுத்தி இருக்கிறார். நாங்கள் இதனை பல முறைகளில் நாங்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறோம். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், நகரசபையில் ஒரு சட்டம் இருக்கிறது, ரூபாய் 10,000 மேற்பட்ட நிதியை ஒரு திட்டத்திற்கு வழங்குவதாக இருந்தால் கட்டாயமாக சபையினுடைய அனுமதி பெறப்பட வேண்டும் என்பது உள்ளூராட்சி நியதி சட்டத்தினுடைய ஒரு சட்டமாகும். ஆனால் நீங்கள் இதை பார்க்கலாம், கடந்த மார்ச் மாதம் 2014 ஒரு மினி கொம்போஸ்ட் பிளான் செய்வதற்கு ஜாமி கன்ஸ்ட்ரக்ஷன் என்ற நிறுவனத்திற்கு சுமார் 34,95,000 ரூபாயை அவர் எந்த விதமான கூட்ட தீர்மானம் இல்லாமல் வழங்கியிருக்கிறார். இப்போது நாங்கள் இந்த உடையம் சபைக்கு வந்தபோது கேட்டோம், நீங்கள் இந்த முதலாம் கட்டம் பூர்த்தி செய்யப்பட்ட அந்த அறிக்கையை நீங்கள் எங்களுக்கு சமர்ப்பிக்க வேண்டும், எப்படி யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை தந்தது என்ற அந்த விடயத்தை நாங்கள் கேட்டபோது எங்களுக்கு ஒரு மோசமான ஒரு பதில் அங்கே வழங்கப்படுகிறது. எனவே இந்த விடயத்தை கூட நாங்கள் உள்ளூராட்சி உதவியாளர்களுக்கு தெரியப்படுத்தினோம். இருந்தாலும் அது கூட எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அதே போல உங்களுக்கு தெரியும், எந்த ஒரு வேலை திட்டத்தை செய்வதாக இருந்தாலும் நகரசபையிலே ஒரு ப்ரொசீஜர் இருக்கிறது, கோட்டேஷன் பெறப்பட வேண்டும். அந்த கோட்டேஷன் பெறப்பட்டு அது அந்த கோட்டேஷனுடைய அந்த கமிட்டி ஊடாக, அந்த டெண்டர் கமிட்டி ஊடாக ஆராயப்பட்டு இவர்களுக்கு நாங்கள் இந்த விடயங்களை கொடுக்கலாம் என்பது சம்பந்தமாக தீவிர ஆராய்ந்ததன் பின்னர் தான் இந்த விடயங்களை கையாள வேண்டும். ஆனால் உங்களுக்கு தெரியும், இந்த ஊரிலே இருக்கின்ற நியாயமான சவர்களுக்கு தெரியும், அனீகா பிரிண்டர்ஸ் என்று எந்த பிரிண்டர்ஸும் கிடையாது. இப்போது இவர்கள் கோட்டேஷனை கொண்டு வருகிறார்கள். கோட்டேஷனை கொண்டு வந்த போது அனீகா பிரிண்டர்ஸ்லேயே ஒரு கோட்டேஷன் எடுத்திருக்கிறார்கள், 49,000 அந்த கோட்டேஷன் எடுத்திருக்கிறார். அப்போது நாங்கள் கேட்டோம், அனீகா பிரிண்டர்ஸ் நீங்கள் காட்டுங்கள், எங்கே இருக்கிறது? உதாரணமாக காத்தாங்குடியிலே IMP பிரிண்டர்ஸ் தான் எங்களுக்கு தெரிவித்திருக்கிறது, அல்லது சவுன்லியாவை. அதற்கு அவர்கள் அளித்த பதில் என்னென்றால், அனீகா பிரிண்டர்ஸ் என்று ஒரு ஊட்டிலே அவர்கள் செய்கிறார்கள், அந்த அதிலே நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்று. உண்மையிலேயே அது 2014 ஜனவரி மாதம் அந்த கோட்டேஷன் எடுக்கின்ற நிறுவனங்கள் கட்டாயமாக பதிய வேண்டும், நகரசபையிலே பதிய வேண்டும், 500 ரூபாய் கட்டி பதிய வேண்டும். ஆனால் அவர் வீட்டிலே செய்கிறார் என்று ஒரு விஷயத்தை சொன்னார்கள். இதனை நாங்கள் கண்டுபிடித்து ஆதாரமாக உண்மையில் அந்த கூட்டாளர்கள் அதனை வாபஸ் வாங்கினார்கள். சேர்மன் தன்னுடைய தவறை அங்கிணைஞ்சு மறைப்பதற்காக வேண்டி ஒரு ஸ்டாஃபை அழைத்து மிக தூசணத்தினால் பேசினார் அந்த இடத்துல. அந்த ஆதார சீதியோடு இருக்கிறேன் நீங்கள் எப்படி எடுப்பீர்கள் இதில் தெரியாதது போல் அவர் வந்து செய்தார். பிறகு நான் அந்த கோட்டேஷன் குழுவுக்கு பார்த்தபோது அவர் தான் சைன் பண்ணியிருக்கிறார். அந்த கோட்டேஷன் அந்த டெண்டர் கமிட்டியில் அவர் தான் சேர்மன், அவர் தான் சைன் பண்ணியிருக்கிறார். எனவே இப்படியான நான் நினைக்கிறேன் 1369 பத்திரிகையில் இடம்பெற்ற அந்த மோசடி டிசம்பர் மாதம் இடம்பெற்றது. அதே போல உங்களுக்கு தெரியும், மிக மோசமான ஒரு அதிகார துஷ்பிரயோகம், எவரையுமே கணக்கெடுக்காது தான் நினைத்த போன்றுதான் அந்த நகரசபை அவர் வழிநடத்த முற்படுகிறார். உங்களுக்கு தெரியும், இந்த ஜாமீன் லாபியினுடைய சொந்தமான ஒரு மையவாடி காணி ஒன்று இருக்கிறது. இங்கே அந்த மையவாடி காணியிலே ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு முற்படுகின்ற போது இவர் எதிர்த்து அதிகாரம் எந்த விதமான சபை தீர்மானமும் இல்லாமல் தடுக்கிறார். இப்போது இது ஒரு அநீதியான செயற்பாடு, பள்ளிவாயிலுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வருமானத்தை இவர் தனது சொந்த தேவைக்காக வேண்டி இதனை நிறுத்துகிறார் என்ற அடிப்படையிலே நாங்கள் மாத்திரமல்ல சகோதரர் ரவுபே மஜீத் அவர்களும் சல்மா அமீர் ஹம்சா சகோதரி அவர்களும் சேர்ந்து 4 பேர் கையெழுத்திட்டு ஒரு அவசரமான ஒரு கூட்டத்தை கூட்டுமாறு சொல்கிறோம். உதவி தவிசாளர் அவர்களும் சொல்கிறோம், உண்மையிலேயே அந்த 4 பேர் கையொப்பமிட்டால் உடனடியாக எந்த விதமான தாமதம் இல்லாமல் அந்த நிகழ்வை கூட்ட வேண்டும், அந்த சபை அமைவை கூட்ட வேண்டும். இருந்தாலும் அந்த கூட்டம் கூட்டப்படவில்லை. எனவே எங்களுக்கு இந்த விஷயங்கள் சம்பந்தமாக கலந்துரையாடுவதற்கு அவகாசம் வழங்கப்படவில்லை. இந்த விடயத்தை நாங்கள் பதில் நகர முதல்வருக்கு எதிராக இப்படியா நீங்கள் சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிராந்திய உள்ளூராட்சி ஆணையாளருக்கு நாங்கள் தெரிவிக்கிறோம். வெளிப்படையாகவே நகரசபை சட்டத்தை மீறிய அந்த அந்த விடயத்தையாவது நீங்கள் விசாரிக்க வேண்டும். ஏனைய விடயங்களை விட்டுவிட்டாலும் கூட இப்படி யாப்பை மீறுகின்ற அந்த கான்ஸ்டிடியூஷனை மீறுகின்ற அந்த விடயத்தையாவது நீங்கள் விசாரிக்க வேண்டும் என்பதற்கு இதுவரையினாலும் எந்த விதமான பதிலும் எங்களுக்கு தரப்படவில்லை. 24/10/2013 நாங்கள் இந்த விடயத்தை முன்வைத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு வகையான அதிகார துஷ்பிரயோகங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. சம்பந்தமான ஆவணங்களும் இடத்தில் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னது போல கடந்த 8 வருடங்களாக 8 வேலைத்திட்டங்களின் கீழ் மில்லியன் கணக்கான நிதிகள் இங்கே புழங்கப்பட்டிருக்கின்றன. இது சம்பந்தமான ஆவணங்களை நாங்கள் திரட்டி வருகிறோம்.
இறுதியாக இந்த ஊழல் மோசடி விஷயத்தை நாம் முடிவு கொண்டு வர வேண்டும், அடுத்த தலைப்பிலே பேச வேண்டும். இறுதியாக இந்த கடந்த ஆண்டிலே இந்த திவினகும பொருளாதார அபிவிருத்தி வேலை அந்த அமைச்சிற்குகளால் வழங்கப்பட்ட 250 மில்லியனுக்கு மேற்பட்ட தொகை வேலை நிதியொதுக்கீடுகள் இங்கே செய்யப்பட்டிருந்தன. காத்தாங்குடியில் பல்வேறு வேலை திட்டங்களுக்கு கடந்த வாரத்தில் எங்களுக்கு தகவல் கிடைத்தது. பல வேலை திட்டங்கள் நிறைவு செய்யப்படாமல் நிதி கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்கான மோசடிகள் இடம்பெறுவதாக எங்களுக்கு கவனத்தில் கொண்டு வரப்பட்டது. நாங்கள் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை இந்த மோசடியை சுட்டிக்காட்டி இதற்கான கொடுப்பனவுகளை நிறுத்துமாறு நாங்கள் தெரிவித்து பிரதேச செயலாளருக்கு நாம் கடிதத்தை அனுப்பியிருக்கிறோம். நாளை நாங்கள் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சருக்கும் புதிய அமைச்சருக்கும் நாங்கள் செய்து சொல்லியிருக்கிறோம். ஏன்னா சொல்கிறேன் என்றால், இது வருடக்கணக்காக இங்கே தொடர்ந்து நடந்து வருகிற மோசடி விஷயங்கள் புதுசல்ல. நான் கடந்த முறை நான் இங்கே தெளிவாக சொன்னேன், இவருடைய 25 வருடமாக அபிவிருத்தி செய்தா சொல்கிறார்கள், பல கோடிகளை செலவழித்ததா சொல்கிறார்கள். மக்களது எந்த அடிப்படை பிரச்சனை நிரந்தரமாக தேர்ந்தெடுக்கும் பார்த்தால் சொல்லும்படியாக இல்லை. அதுதான் இங்கே பிரச்சனை. பல கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. வீதிகள் போடப்பட்ட வீதிகள் விஷயங்கள் தரமாக இல்லை என்ற நிலைமையில் இருக்கிறது. எனவேதான் இந்த மீண்டும் ஒரு முறை சொல்ல வேண்டும், எனவே இந்த ஆய்வு நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி கோருகின்ற இந்த ஆய்வுக்கு நகரசபை எதிர்வரும் 30 ஆண்டுகளுக்கு முன்னர் உடன்பட்டு பதிலளித்தால் அதற்கான சகல நடவடிக்கைகளையும் அந்த ஆய்வுக்கான சகல செலவுகளையும் நாங்களே பொறுப்பேற்று இந்த ஆய்வினை முடித்து இவர்களுடைய மோசடிகளை நாங்கள் அதிகார புஷ்பிரிவுகளை நிரூபிக்க முடியும் என்ற விஷயத்தை சொல்லி வைக்க விரும்புகிறோம். அடுத்ததாக அடுத்த விஷயம்தான், உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற ஆட்சி மாற்றம் ஏன் ஏற்பட்டது என்ற விஷயம் நமக்கு தெரியும். கடந்த யுத்தம் நிறைவடைந்ததற்கு பிறகு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவருடைய ஆட்சிக் காலத்தில் சட்டத்தை மீறி, ஜனநாயகத்தை மீறி, அரசியல் கலாச்சாரத்தை மீறி இந்த நாட்டிலே வளர்க்கப்பட்ட அரசியல் அராஜகங்களும் அடக்குமுறைகளும் வன்முறைகளும் ஒரு காரணமாக இருந்தது இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கு. இந்த மக்கள் அதனை வெறுக்க தொடங்கியிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே ஒரு முற்போக்கான நாகரிகமான அரசியல் கலாச்சாரம் வர வேண்டும். கருத்து சுதந்திரத்துக்கு மிக முக்கியமாக கருத்து சுதந்திரத்துக்கு இந்த நாட்டிலே இடம் இருக்க வேண்டும். ஜனநாயக நடவடிக்கைகளுக்கு இந்த நாட்டிலே இடம் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மக்கள் இந்த மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்றால், நாட்டிலே அது நடந்திருக்கிறது. ஏனென்றால் இப்போது ஊடகங்கள் மீதான தடை நீக்கப்பட்டிருக்கிறது. கூட்டங்கள் நடத்துவதற்கும் சந்திப்புகள் நடத்துவதற்கும் அரசியல் நடவடிக்கைகளுக்குமான சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. இதனை நாங்கள் நாட்டில் ஏற்பட்டிருக்கிறோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக முஸ்லீம் சமூகத்தில் அது இன்னும் ஏற்படவில்லை, இன்னும் ஒரு பெரிய மாற்றம் நிகழ வேண்டியிருக்கிறது என்பதனை நிரூபிக்கின்ற வகையிலே சில சம்பவங்கள் கடந்த 2 வாரங்களிலே நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியை நோக்கி நடந்திருக்கிறது. அந்த அரசியல் வன்முறைகள், அரசியல் காடைத்தனங்கள், அரசியல் ரீதியாக எங்களை கருத்துக்களை நசுக்குகின்ற வன்முறைகள் நடந்து முடிந்திருக்கின்றன. அதிலேதான் நேற்று நாங்கள் சாய்ந்தமருது பிரதேசத்திலே நாங்கள் ஒரு சந்திப்பை, மக்கள் சந்திப்பை நடத்துவதற்கு ஒரு கூட்டத்தை நாங்கள் கூட்டியிருந்தோம். அந்த சந்திப்பு அழைப்பின் பேரில் அழைக்கப்பட்ட ஒன் இன்விடேஷன், அதாவது தெரிந்து அழைக்கப்பட்டவர்களை கொண்ட பொதுக்கூட்டம் அல்ல, கூட்டப்பட்டிருந்தது. ஊடகவியலாளர்கள் வந்திருந்தார்கள். நாங்கள் உரையாற்றி எங்களது இறுதி உரையை ஆற்றுவதற்கு நான் தயாராக இருந்த போது, இதற்கு முன்னர் எங்களுடைய எல்லாத்துக்கான தேசிய முன்னணியின் கொள்கை பிரச்சார செயலாளர் சிராஜ் மசூர் அவர்கள் உரையாற்றிவிட்டு அமர்ந்து நான் உரையாற்ற தொடங்குகின்ற வேளையில் அங்கு இருந்த ஒரு கும்பல் ஒன்று அமளி கமளியை ஏற்படுத்தி கூட்டத்தை குழப்ப முயன்று இறுதியில் அதை வன்முறையாகவும் எங்களுக்கு நான் வன்முறையாக மாற்றி எங்களை அந்த கூட்டத்தை நடத்த விடாமல் ரத்து செய்தார்கள். அங்கு இருந்த அவர்கள் மீது கதிரைகளை வீசி தாக்கினார்கள். அங்கு இருந்த ஏனைய பொருட்களை கொண்டு வீசி ஆக்களை தாத்தார்கள். ஒரு சில தகவல்களுக்கு இங்கே எங்களது நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் ஊடக இணைப்பாளராக இருக்கின்ற சகோதரர் பலீல் அவர்களை தாக்கினார்கள். எங்களது வந்த இன்னும் ஒரு சிலரையும் தாக்கினார்கள். தாக்கிவிட்டு அந்த மண்டப நாங்கள் கூட்டம் நடத்திய மண்டபத்தில் இருந்த கண்ணாடியை நொறுக்கி சேதப்படுத்திவிட்டு மிக வன்முறையாக அந்த நிலவரத்தை மாற்றிவிட்டு இறுதியில் கீழே இறங்கி சென்று, நாங்கள் நடத்திய மண்டபம் மேல்மாடியில் இருந்து முதலாவது மாடியில் இருந்தது, கீழே இறங்கி சென்று கீழே இருந்து கல்வீச்சு தாக்கினார்கள். அந்த கூட்டத்தை நடத்த விடாமல் கல்வீச்சு தாக்கிய போது அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்த ஒரு பொதுமகனுடைய தலையிலே காயம் ஏற்பட்டது. தெய்வாதீனமாக அவருக்கு பாரிய காயமாக ஏற்படவில்லை, ஆனால் ஒரு காயம் ஏற்பட்டது. கல்வி தாக்கப்பட்டார். அதே போலதான் அந்த கண்ணாடிகள் உடைத்து நொறுக்கப்பட்டு அந்த மண்டபம் இந்த வன்முறையாளர்களால் செய்யப்பட்டது. அதே போல இந்த வன்முறையை நடத்தியவர்கள் யார் என்பதையும் நாங்கள் அடையாளம் கண்டிருக்கிறோம். இங்கே இருக்கிற வட்டமிட்டு இருக்கிற இந்த 5 பேர் தான் இந்த வன்முறைக்கு காரணமானவர்கள் என்று நாங்கள் அடையாளம் இந்த போட்டோக்களை உங்களுக்கு நாங்கள் தர இருக்கிறோம் ஊடகங்களுக்கு அடையாளப்படுத்திருக்கிறோம். எங்களுக்கு கிடைத்த நம்பகமான தகவலின் படி இந்த காடைத்தனத்தை புரிந்தவர்கள் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய நேரடியான ஆதரவாளர் என்றும், அங்கே இருக்கின்ற ஒரு மாகாண சபை உறுப்பினருடைய கல்முனை சாய்ந்தவர் பிரதேசத்தில் இருக்கிற ஒரு மாகாண சபை உறுப்பினருடைய நேரடியான ஆதரவாளர் என்றும் எங்களுக்கு நம்பகமான தகவல் கிடைத்திருக்கிறது. இது ஒரு கண்டிக்கத்தக்க காடைத்தனமாகும். இந்த நாட்டிலே ஒரு மாற்றம் நடந்திருக்கிறது. ஜனநாயகத்தை மக்கள் நேசித்துத்தான் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அந்த மாற்றத்திலே பங்காளியாக இருப்பதாக சொல்லிக் கொள்கிற ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கட்சி இப்படியான படி அநாகரிகமான ஜனநாயக விரோதமான வன்முறையான காடைத்தனமான நடவடிக்கைகளில் தங்களது ஆதரவாளர்களை ஈடுபடுத்துவது மிகவும் கவலைக்குரிய விஷயமாகும். இது நேற்று நடந்த சம்பவம். நேற்றைய முன்தினம் அக்கறை பற்றியே நாங்கள் ஒரு கூட்டத்தை நடத்தினோம். இதே போன்ற சந்திப்பு நடத்தி கொண்டிருந்த போது அங்கும் இது போன்ற ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த அங்கு முயற்சித்தார்கள். அங்கே இருக்கிற ஒரு அக்கரைப்பட்டி பிரதேசத்தைச் சேர்ந்த ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய மாகாண சபை உறுப்பினருடைய நெருக்கமான ஆதரவாளர்கள் அவருக்கு வேலை செய்கிறவர்கள் தான் அங்கே வந்து கூட்டத்தை குழப்ப முயன்றார்கள். ஆனால் அந்த விஷயம் தவிர்க்கப்பட்டது. ஒரு இந்த குழப்பம் எல்லாம் தவிர்க்கப்பட்டு அங்கிருந்த பொதுமக்களால் அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். இதே போல நாங்கள் கடந்த வாரம் மூதூரிலே கடந்த 17ஆம் தேதி மூதூரிலே நாங்கள் பொதுக்கூட்டத்தை நடத்தினோம். கிண்ணியாவிலே நடத்தினோம், மூதூரிலே தோப்பு நடத்தினோம். மூதூர் கூட்டத்தை நாங்கள் நடத்தி முடித்ததற்கு பிறகு அங்கேயும் வந்து இதே வன்முறையை இதே காடைத்தனத்தை எங்களை நோக்கி புரிந்தார்கள். இதில் என்ன வருந்தத்தக்க விஷயம் என்றால் அந்த காடைத்தனத்தை அங்கே புரிந்தவர்களும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரசினுடைய நேரடியான மக்களால் தெரிவு செய்யப்பட்ட உள்ளூர் பிரதிநிதிகள் தான் அதனை செய்தார்கள். இது ஒரு வருந்தத்தக்க ஜனநாயகத்தை ஒரு நேர்மையான ஒரு ஒரு அரசியல் கலாச்சாரத்தை ஒரு ஒரு நல்லாட்சியை நேசிக்கிற எவரால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு ஒரு காடைத்தனமான நடவடிக்கை, அநாகரிகமான நடவடிக்கை, ஜனநாயகத்திற்கும் சமூகத்திற்கும் சட்டத்துக்கும் விரோதமான நடவடிக்கை. இதனை நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி வன்மையாக கண்டிக்கிறது. இந்த விஷயத்தில் நாங்கள் குறிப்பிட்டு இன்று ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் சகோதரர் ரவுஃபக்கிம் அவர்களுக்கு நான் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி வைத்தேன். அன்பின் SLMC தலைவர் அவர்களுக்கு அரசியல் அடக்குமுறை, வன்முறை மற்றும் காடைத்தனம் என்பவற்றுக்கு எதிராக வாக்களித்து மக்கள் இந்த மாற்றத்தினை ஏற்படுத்தினார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததாகும். இறுதி நேரத்திலே நீங்கள் இணைந்து கொண்ட போதிலும் கூட நல்லாட்சி ஏற்படுத்துவதற்காகவே தானும் முன் வந்திருப்பதாக நீங்கள் கூறிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் உங்களின் உள்ளூர் தலைவர்களின் ஆதரவுடன் உங்களது கட்சிக்காக NLC எதிராக மேற்கொள்ளும் காடைத்தனம் மிகவும் கவலை அளிக்கிறது. நாகரிகமான முற்போக்கான அரசியலை நோக்கிய மாற்றம் நிகழத் தொடங்கிவிட்டிருக்கின்ற நிலையில் உங்களது கட்சியானது அநாகரிகமான அரசியல் கலாச்சாரத்தை ஏன் தொடர்கிறது என்பது எனக்கு புரியவில்லை. அத்தோடு NLG எதிராக உங்களின் கட்சிக்காரர்களால் மேற்கொள்ளப்படும் இந்த வன்முறைகளுக்கு நீங்களும் ஆதரவு அளிக்கின்றீர்களா என்பதையும் மறைந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்கான பதிலை உங்களிடம் நான் எதிர்பார்க்கிறேன். பொறியாளர் அப்துல் ரஹ்மான் தவிசாளர் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி என்ற செய்தியினை நான் அவருக்கு அனுப்பி வைத்திருக்கிறேன். அவர் எனக்கு பதிலளிக்க வேண்டும், பதிலளிப்பார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இந்த பிரதிகளை நாங்கள் உங்களுக்கு தர இருக்கிறோம். எனவே இந்த விஷயத்தை நாங்கள் மிகவும் பாரதூரமாக நோக்க வேண்டிய தேவை இருக்கிறது. இன்னும் ஒன்றையும் சொல்ல வேண்டும், முஸ்லீம் சமூகத்தில் ஒரு நேர்மையான அரசியல் கலாச்சாரம் ஏன் நிகழ வேண்டும் என்பதனை மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கிற சம்பவமாக இருக்கிறது. முஸ்லிம் கலாச்சாரம், முஸ்லிம் அரசியல் கலை எவ்வளவு பிற்போக்கா இருக்கிறது, எவ்வளவு வன்முறை சார்ந்ததாக இருக்கிறது, எவ்வளவு தூரம் ஜனநாயகத்துக்கு விரோதமாக இருக்கிறது என்பதனை இந்த மூன்று சம்பவங்களும் எங்களுக்கு காட்டியிருக்கிறது. எனவேதான் முஸ்லிம் சமூகத்து மத்தியிலே ஒரு புதிய அரசியல் கலாச்சாரம், புதிய வழிமுறை, புதிய தலைமைக்கு ஒழுங்கு, புதிய அரசியல் வழிமுறை எல்லாம் வர வேண்டும் என்கின்ற நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியின் அந்த வேலை திட்டத்துக்கான அவசியத்தை நிரூபிக்கிற ஒரு சம்பவமாக நடந்திருக்கிறது. எனவே இவர்கள் இதனை செய்யக்கூடாது, இவர்கள் திருந்த வேண்டும், நாகரிகமாக தங்கள் நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், ஜனநாயகத்தை மதிக்க வேண்டும். கருத்து சுதந்திரம் மற்றவர்களுக்கு இருக்கிறது என்பதை மறுத்தவன், கருத்தை கருத்தால் மோதுகிற அந்த அரசியல் முதிர்ச்சிக்கு இவர்கள் வர வேண்டும் என்பதை நாங்கள் அழைக்கிறோம். இந்த சகோதரர்களுக்கு நாங்கள் இந்த ஸ்ரீலங்கா இந்த தாக்குதல்களை, இந்த வன்முறைகளை மேற்கொண்ட சகோதரர்களுக்கு நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி சொல்லிக்கொள்ள விரும்புகிற செய்தி, நல்லாட்சிக்கான தேசிய முன்னணியானது ஒரு நாகரிகமான அரசியல் கலாச்சாரத்தை முன்னெடுக்க விரும்புகிற, அதன் மூலமாக ஒரு மாற்றத்தை முன்னெடுக்க விரும்புகிற, மக்களை அறிவுபூர்வமான அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்த நினைக்கும் அமைப்பாகும். எங்களோடு நீங்கள் எந்த கருத்துக்களை ஜனநாயகபூர்வமாக பேசலாம், உங்களது பிரதேசத்திலோ அல்லது ஏனைய ஊடகங்களிலோ அல்லது ஏனைய தளங்களிலோ உங்களது தலைவர்களோடு உங்களது கட்சி பிரதிநிதிகளோடு நாங்கள் நேரடியான எல்லா கலந்துரையாடல்களும் நடத்துவதற்கு தயாராக இருக்கிறோம். மூதூர் பிரதேசத்திலே உள்ள ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் பிரதிநிதிகள் நினைத்தால் முஸ்லீம் காங்கிரஸ் பிரதிநிதிகளுடைய முஸ்லீம் காங்கிரசினுடைய தலைவர்களுடன் மூதூர் பிரதேசத்தில் உட்கார்ந்து நாங்கள் இந்த சமூகத்துடைய அரசியலை பற்றி விவாதிப்பதற்கும் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். கல்முனையிலே வைத்து நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். எனவே கருத்துக்களை கருத்துக்களால் மோதுவதற்கு நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி எப்போதும் தயாராக இருக்கிறது. அந்த முதிர்ச்சியும் அந்த தெளிவும் அந்த அந்த நிலைப்பாடும் உங்களிடம் இருந்தால், அந்த நாகரீகம் உங்களிடம் இருந்தால், நீங்கள் இதனை எங்களிடம் இந்த கலந்துரையாடலுக்கு வரலாம், வர வேண்டும் என்றால். எனவே இந்த வன்முறை கலாச்சாரத்தை கைவிட வேண்டும். நாடு ஒரு மாற்றத்தை நோக்கி செல்கிறது, மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். அந்த மாற்றம் என்பது நாகரீகத்தை அடிப்படையாக கொண்ட மாற்றம், ஜனநாயகத்தை அடிப்படையாக கொண்ட மாற்றம். இதற்கு நீங்களும் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நாங்கள் இந்த சந்திப்பு மூலமாக சொல்லி வைக்க விரும்புகிறோம்.